பாகம் 2 அத்தியாயம் 13 சிவனடியார் கேட்டவரம். ராணி மூர்ச்சித்து விழுந்ததும் சற்று தூரத்தில் நின்ற தாதிமார் அலறிக்கொண்டு ஓடி வந்து அவளை சூழ்ந்தனர். நில்லுங்கள் என்று சிவனடியார் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டு தமது கமண்டலத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அவருடைய முகத்தில் தெளித்தார். உடனே மந்திர சக்தியினால் எழுந்தது போல அருள்மொழி கண்விழித்து சிவனடியாரை பார்த்தாள்.
சுவாமி, எனக்கு என்ன நேர்ந்து விட்டது?
உனக்கு ஒன்றும் நேரவில்லை அம்மா. உன் மகனை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனுக்கு ஒரு குறையும் நேராது என்றும் நிச்சயம் திரும்பி வருவான் என்றும் சொன்னேன். அருள்மொழி சற்று சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு,
இல்லை, ஏதோ ரொம்பவும் வேதனை தரும் செய்தி ஒன்றை சொன்னீர்கள்.
சக்கரவர்த்தியின் மகளை உன் மகன் பார்க்க நேர்ந்தது என்று கூறினேன். அந்த செய்தி உனக்கு சந்தோஷம் அளிக்கும் என்று எண்ணினேன்.
ஆம், நினைவுக்கு வருகிறது. ஆனால் அது சந்தோஷ செய்தியா? சோழ நாட்டின் மிகப்பெரிய விரோதி யாரோ, என்னுடைய பதியின் மரணம் எந்த கொடிய சத்ருவினால் ஏற்பட்டதோ, இன்று நான் இவ்விதம் ஆதரவற்று அனாதையாய் இருப்பதற்கு யார் காரணமோ, அப்பேற்பட்ட பகவினுடைய மகளை பார்த்தா என் மகன் மயங்கிவிட்டான். விக்ரமன் உண்மையில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளைதானா?
கொஞ்சம் பொறு அருள்மொழி, அவசரப்பட்டு சாபம் கொடுத்து விடாதே என்று சிவனடியார் சிறிது கலக்கத்துடன் கூறினார். அவர் மகா புத்திமானா இருந்தும் அருள்மொழி இவ்வாறு பொங்குவாள் என்று எதிர்பார்க்கவில்லை.
இதோ பாரம்மா, உன்னுடைய தீராத கோபத்திற்கு ஆளான நரசிம்மவர்மனுடைய மகள் அந்த பெண் என்பது உன் மகனுக்கு தெரியாது. அவர்கள் ஒருவரையொருவர் அருகில் நெருங்கியதும் இல்லை, ஒரு வார்த்தை பேசியதும் இல்லை. தூரத்திலிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்ததுதான். அவர்களுக்கு கல்யாணமே நிச்சயமாகிவிட்டது போல் நீ கலக்கமடைய வேண்டாம்.
நல்ல வேலை, என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள். இதுவும் இந்த பல்லவ சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியோ என்று நினைத்தேன். சுவாமி, விக்ரமன் எங்கேயாவது கண்காணாத தேசத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கட்டும். பசிக்கு உணவு இல்லாமலும் தாகத்துக்கு தண்ணீர் இல்லாமலும் கஷ்டப்பட்டாலும் படட்டும். ஆனால் அவன் திரும்பி வரவும் வேண்டாம், எங்கள் பரம விரோதியினுடைய மகளின் மாய வலையில் விழவும் வேண்டாம்.
அருள்மொழி, உன்னுடைய இதய அந்தரங்கத்தை நன்றாக சோதித்துப்பார்.
உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி, தங்களிடம் சொல்வதற்கென்ன? வெண்ணாற்றங்கரை போருக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆசை என் மனதில் சில சமயம் தோன்றியதுண்டு. அவ்விதம் ஏற்பட்டால் சோழ வம்சத்துக்கும் பல்லவ குலத்துக்கும் உள்ள பகை தீர்ந்துவிடுமே என்று நினைத்ததுண்டு. ஆனால் எப்போது என் பிராணநாதர் போர்க்களத்தில் உயிரை இழந்தாரோ, அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆசையை வேறுடன் களைத்தெறிந்து விட்டேன். இவ்வளவு நடந்துவிட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி எனக்கு மகிழ்ச்சியை தரும்.
அருள்மொழி, நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை, அதனால்தான் இப்படியெல்லாம் வெறுப்பாய் பேசுகிறாய்.
தாங்கள் பார்த்திருக்கிறீர்களா சுவாமி?
பார்த்திருக்கிறேன், நெருங்கி பழகியும் இருக்கிறேன். என்னிடம் குந்தவிக்கு ரொம்பவும் பக்தி விசுவாசம் உண்டு.
அம்மா, சிவஞான இன்பத்தின் சுவை கண்ட எனக்கு இந்த காலத்தில் வேறு எதன் மீதும் பற்று கிடையாது. ஆனால் இந்த குழந்தையின் பாசம் மட்டும் போக மாட்டேன் என்கிறது. அவளோடு 2 நாள் பழகிவிட்டால் நீயும் அவ்விதம்தான் அவளிடம் பாசம் வைப்பாய்.
வேண்டாம் சுவாமி, எனக்கு ஒருவரையும் இனிமேல் பார்க்கவும் வேண்டாம், பழகவும் வேண்டாம். இந்த உலகை விட்டு சென்ற என் பதியை மீண்டும் அடையும் நாளை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன்.
அருள்மொழி, ஒரு காலத்தில் எனக்கு நீ ஒரு வரம் கேட்டு வாங்கி கொண்டாய். அதன்படியே உன் மகனுடைய உயிரை காப்பாற்றினேன். உன் பதியின் மரண தருவாயில் நான் அளித்த வாக்கையும் நிறைவேற்றிவிட்டேன். இதெல்லாம் உண்மையா இல்லையா?
ஆமாம் சுவாமி, அதெல்லாம் உண்மைதான்.
அதற்கெல்லாம் பிரதியாக இப்போது நான் உன்னிடம் ஒரு வரம் கேட்கப் போகிறேன். அதை நீ தட்டாமல் கொடுக்க வேண்டும். சிவசிவா என்று சொல்லிக்கொண்டு அருள்மொழி எழுந்து கைகூப்பி நின்றாள்.
சுவாமி, இவ்விதம் என்னை அபச்சாரத்துக்கு உள்ளாக்கலாமா? அடியாளிடம் தாங்கள் வரம் கேட்பதா? எனக்கு கட்டளையிட வேண்டியவர் நீங்கள்.
சரி, கட்டளையிடுகிறேன், அதை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும்.
தங்களுடைய வார்த்தையை நான் தட்டுவேனா?
ஒரு நாளும் இல்லை.
அப்படியானால் சொல்கிறேன், கேள். என்றைக்காவது ஒரு நாள் சக்கரவர்த்தியின் மகள் குந்தவி உன்னிடம் வருவாள். அவள் தாயில்லாத பெண். தாயின் அன்பின்றி அவளுடைய இருதயம் உலர்ந்து போயிருக்கிறது. அதனால்தான் அம்மா, எனக்கு கூட அவள் மேல் அவ்வளவு பாசம். அந்த குழந்தை உன்னிடம் வரும்போது அவளை நீ நிராகரிக்காதே. அன்புடன் உன் மகளைப் போல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் மனப்புண் ஆறுவதற்கும் அது அனுகூலமாயிருக்கும். அவளுடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் என்றார் சிவனடியார். அவருடைய கனிவு ததும்பிய குரலும் வார்த்தைகளும் அருள்மொழியின் மனதை உருக்கிவிட்டன. தங்கள் ஆணைப்படி நடக்க முயற்சி செய்கிறேன் சுவாமி. ஆனாலும் எங்கள் குலத்துக்கே ஜென்ம சத்ருவான ஒருவருடைய மகளிடம் நான் அன்பு செலுத்துவது என்பது
தந்தை செய்த தீங்குக்காக மகளை வெறுப்பது என்ன நியாயம்? மேலும் இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், கேள். உன் மகனுடைய உயிரை காப்பாற்றும் விஷயத்தில் குந்தவிதான் எனக்கு மிகவும் ஒத்தாசையாய் இருந்தாள். விக்ரமனுக்கு மரண தண்டனை நேராமல் தடுப்பதற்கு அவள் எவ்வளவு பிரயத்தனம் செய்தால் தெரியுமா? அதனால் வரையில் தந்தையின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசி அறியாதவள் விக்ரமனுக்காக சக்கரவர்த்தியிடம் எவ்வளவோ சண்டை பிடித்தாள்.
அப்படியா சுவாமி? அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் என்று எனக்கும் இப்பொழுது ஆசை உண்டாகிறது. ஆனால் அவள் எதற்காக இந்த அபாக்கியசாலியை தேடிக்கொண்டு வரப்போகிறாள்?
இல்லை அம்மா, நீ அபாக்கியசாலி இல்லை. விக்ரமனை போன்ற வீரப்புதல்வனை பெற்ற உன்னை அபாக்கியசாலி என்று சொல்ல முடியுமா? குந்தவியும் உன்னை தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாள். சீக்கிரத்திலேயே வருவாள் என்றார் சிவனடியார்.
அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அத்தியாயம் 14 வயதான தோஷம்தான். அந்த நாளில் தமிழகத்தில் சைவ சமயமும் வைஷ்ணவ சமயமும் புத்துயிர் பெற்று தளிர்க்க தொடங்கியிருந்தன. அவ்விரு சமயங்களிலும் பெரியார்கள் பலர் தோன்றி திவ்யஸ்தல யாத்திரை என்ற விஜயத்தில் தமிழ்நாடெங்கும் யாத்திரை செய்து பக்தி சுடர் விளக்கேற்றி ஞான ஒளியை பரப்பி வந்தார்கள். அமுதொழுகும் தமிழில் கவிதா ரசமும் இசை இன்பமும் ததும்பும் தெய்வீக பாடல்களை இயற்றி வந்தார்கள். அந்நாளில் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த சைவ பெரியார்களுக்குள்ளே திருநாவுக்கரசர் இணையற்ற மகிமையுடன் விளங்கினார். மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியின் காலத்திலேயே பிரசித்தி அடைந்து தமிழகத்தில் போற்றுதலுக்கு உரியவராகிவிட்ட அப்பர் சுவாமிகள் விக்ரம நாடு கடத்தப்பட்ட போது முதிர்ந்த மூப்பின் காரணமாக அதிகமாய் நடமாடவும் இயலாத தள்ளாமையை அடைந்திருந்தார். அந்த தள்ளாத பிராயத்திலும் அவர் ஸ்தல யாத்திரை சென்றிருந்து சமீபத்தில் திரும்பி வந்திருக்கும் செய்தியை குந்தவி அறிந்தாள். அப்பெரியாரை தரிசிப்பதற்காக காஞ்சியில் பிரசித்தி பெற்று விளங்கிய சைவ மடாலயத்துக்கு ஒரு நாள் அவள் சென்றாள். முதிர்ந்து கனிந்த சைவ பழமாக விளங்கிய அப்பர் சுவாமிகள் சக்கரவர்த்தியின் திருமகளை அன்புடன் வரவேற்று ஆசி கூறினார். அவரை பார்த்த குந்தவி, சுவாமி, இவ்வளவு தள்ளாத நிலைமையில் எதற்காக தாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும்? தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா என்ன? எங்கே போயிருந்தீர்கள்? அதற்கு அப்பர், குழந்தாய், தில்லைப்பதி வரையிலேயே நான் போயிருந்தேன். பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தரிசித்தால்தான் என்ன, இன்னொரு முறை கண்ணார கண்டு இன்புற வேண்டும் என்று ஆசை உண்டாகத்தான் செய்கிறது. அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை என்னவென்று வர்ணிப்பேன்? அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனித பிறவி எடுக்கலாமே என்று கூறிவிட்டு பாதி மூடிய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பின்வரும் பாசுரத்தை குந்தவிக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதை பாடும்படி அவளை கேட்டுக்கொண்டார். குந்தவி பாடி முடித்த பிறகும் அப்பர் சுவாமிகள் சற்று நேரம் மெய்மறந்து பரவச நிலையில் இருந்தார். முன்பெல்லாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் குந்தவி பக்தி பரவசத்துடன் ஆனந்த கண்ணீர் பெருகியிருப்பாள். ஆனால் இன்றைக்கு அவள் மனம் அவ்வாறு பக்தியில் ஈடுபடவில்லை. அப்பர் சுவாமிகள் சொல்லிக் கொடுத்த பாடலை பாடி முடிக்கும் போதும் அவளுக்கு பக்தி பரவசம் ஒன்றும் ஏற்படவில்லை. அப்பர் ஒருவாறு சுயநிறைவு அடைந்த போது குந்தவி அவரை நோக்கி, சுவாமி, சோழ நாட்டில் யாரோ ஒரு சிவனடியார் புதிதாக தோன்றி ராஜரீக காரியங்களிலெல்லாம் தலையிடுகிறாராமே, தங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா என்று வினவினாள். அவளுடைய வார்த்தைகளை அரைக்குறையாகவே கேட்ட அப்பெரியார், என்ன குழந்தாய், சோழ நாட்டில் தோன்றியிருக்கும் சிவனடியாரை பற்றி கேட்கிறாயா? ஆஹா, அவரை பார்க்கத்தானே அம்மா நான் முக்கியமான யாத்திரை கிளம்பினேன். நான் அவரை பார்க்க வருகிறேன் என்று தெரிந்ததும் அவரே என்னை தேடிக்கொண்டு புறப்பட்டார். தில்லைம்பதியிலே நாங்கள் சந்தித்தோம். அந்த பிள்ளைக்கு ஞானசம்பந்தன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம். பால்மனம் மாறாத அந்த பாலகருக்கு எப்படிதான் இவ்வளவு சிவஞான செல்வம் சிந்தனையாயிற்று! என்ன அருள்வாக்கு! அவர் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இல்லை, ஞானப்பால் குடித்து வளர்ந்த பிள்ளை. இல்லாவிட்டால் முகத்தில் மீசை முளைப்பதற்குள்ளேயே இப்படிப்பட்ட தெய்வீக பாடல்களை வெள்ளமாய் பொழிய முடியுமா என்றெல்லாம் அப்பர் பெருமான் வர்ணித்து கொண்டே போனார். குந்தவி பொறுத்து பொறுத்து பார்த்தாள். கடைசியாய் குறுக்கிட்டு, சுவாமி, நான் ஒருவரை பற்றி கேட்கிறேன், தாங்கள் இன்னொருவரை பற்றி சொல்கிறீர்கள். நான் சொல்லும் சிவனடியார் முகத்தில் மீசை முளைக்காதவர் அல்ல, ஜடா மகுடதாரி, புலித்தோல் போர்த்தியவர். குழந்தாய், நீ யாரை பற்றி கேட்கிறாயோ எனக்கு தெரியாது. ஜடாமகுடத்துடன் புலித்தோல் தரித்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
இந்த மடாலயத்திலேயே 100 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். நான் சொல்கிற சிவனடியார் ராஜரீக விஷயங்களில் எல்லாம் தலையிடுவாராம். என்னுடைய தந்தைக்கு விரோதமாக கலகங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாராம்.
என்ன சொன்னாய்? அதிசயமா இருக்கிறதே குந்தவி.
அப்படிப்பட்ட சிவனடியார் யாரையும் எனக்கு தெரியாது. சைவத்தையும் வைணவத்தையும் காத்து வளர்த்து வருகிறாயிற்றே உன் தந்தை. நரசிம்மவர்ம சக்கரவர்த்தியின் ஆட்சியில் சிவனடியார்கள் எதற்காக ராஜரீக காரியங்களில் ஈடுபட வேண்டும்? அதுவும் உன் தந்தைக்கு விரோதமாக கலகத்தை கிளப்புவதா?
வேடிக்கைதான். அப்படி யாராவது இருந்தால் அவன் சைவனாகவோ வைஷ்ணவனாகவோ இருக்க மாட்டான். இது வேறு யாரோ வேஷதாரி என்று நினைக்கிறேன்.
நான் போய் வருகிறேன் சுவாமி என்று குந்தவி அவருக்கு நமஸ்கரித்து விடைபெற்றுக் கொண்டு கிளம்பினாள். பள்ளக்கில் ஏறி அரண்மனைக்கு போகும்போது அவள் பின்வருமாறு எண்ணமிட்டாள். முதுமை வந்துவிட்டால் எவ்வளவு பெரியவர்களானாலும் இப்படி ஆகிவிடுவார்கள் போலிருக்கிறது. பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டேன் என்று வளவளவென்று பேசிக்கொண்டே போகிறார். கேட்டதற்கு மறுமொழி உண்டா என்றால் அதுவும் கிடையாது. எல்லாம் வயதான தோஷம்தான்.
14 நிறைவுற்றது. மீண்டும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அசோக். நன்றி, வணக்கம்.